VCD number 26.
VCD number 26, Kolkata Park, Merku Vangalam, விளக்கம் அளிக்கப்பட்ட தேதி 22/1/2000.
அந்த சுப்ரீம் சோல் ஞான சூரியன் மூலியமாக, சந்திரனின் மூலியமாக அல்ல, எவரின் மூலியமாக? ஞான சூரியனின் மூலமாக. அதாவது எவர் இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையின் ஹீரோ பாட்டுதாரியோ,
சூரிய ஹீரோ,
சூரியன் ஹீரோ ஆவார். ஹீரோயின்கள் அதாவது நாயகிகள் அநேகம் பேர் உள்ளனர்.
உண்மை அவ்வல் நம்பர் ஸ்வயம் நம்பர் பிளஸ் நம்பர் ஒன் சந்திரமா பி ஹே.
அவர்களில் முதல் நம்பர் இரண்டாம் நம்பர் பிளஸ் நம்பர் ஒன் சந்திரனும் உள்ளார்.
பிருத்வி பி ஹே,
பூமியும் உள்ளது.
ये जो ग्रहों की पूजा होती है कोई जड़ ग्रहों की पूजा नहीं होती है.
கிரகங்களின் பூஜை நடக்கிறது, அது ஜட கிரகங்களுக்கு நடப்பதில்லை. இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் சைத்தன்யமான ஆத்மாக்கள் உள்ளனர், இப்பொழுதும் உள்ளனர். அவர்களுடைய பங்கின் ஆதாரத்தில், அவர்களின் உயர்ந்த தன்மை என்னுடைய ஆதாரத்தில், அந்த ஒன்பது கிரகங்களின் பூஜை இன்றும் பாரதத்தில் நடந்து கொண்டு வருகிறது. விழா கொண்டாடினாலும் எந்த பூஜை செய்தாலும் சரி, அந்த ஒன்பது சிரேஷ்ட ஆத்மாக்களின் பூஜை அவசியம் செய்வார்கள். அவர்களில் எட்டு பேர் மிகவும்
உயர்ந்தவர்கள்.
அவர்களின் பூஜை எட்டு அஷ்ட தேவர்கள் என்ற ரூபத்தில் நடந்து கொண்டு வருகிறது. அனைத்திலும் சிறந்தவர் ஞான சூரியன் ஆவார். கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது, இந்த ஞானத்தை நான் முதன் முதலில் யாருக்கு கொடுத்தேன்? சூரியனுக்கு கொடுத்தேன் என்று. அந்த ஞான சூரியன் வேறு தனியாக ஒருவர் அல்ல. தேவதேவ மகாதேவன் என்று கூறப்படும் அந்த திருநேத்ரி முக்கண்ணர் சிவனை
தான்
பாரத நாட்டின் கிழக்கு பகுதியான கல்கத்தாவிலிருந்து பிரத்யட்சமாகிறார். அங்கிருந்து புது சிருஷ்டிக்கான விதை விதைப்பது என்பது தொடங்கப்படுகிறது. இன்றிலிருந்து 60-65 ஆண்டு முன்பு அந்த ஞான சூரியன் ஆதம் ஆடம் ஆதி தேவரின் மூலியமாக, பிரஜாபதி பிரம்மா மூலியமாக, பரமாத்ம சிவன் நிராகாரி ஜோதி பிந்து அவர் வந்து அந்த ஞான விதையை விதைத்தார். அதன் மூலம் புதிய பிராமண சிருஷ்டி என்பது உருவானது. அந்த இடம் இந்த கல்கத்தா தான்.
ஜானகி தேவி, கங்கா தேவி, கர்ப்பகிரகமே.
இங்கு ஞானத்தின் தேவி கங்கா தேவியின் கர்ப்ப கிரகத்தில் கபில முனி, ஆதி தேவர், ஆதிநாதர் இன்றும் கங்கா சாகர் என்ற இடத்தில் மூர்த்தியின் ரூபத்தில் அமர்ந்துள்ளார். இந்த ரகசியத்தை சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பரமாத்மாவின் இந்த ஞானத்தை மனித ஆத்மாக்கள் மனித ஆத்மாக்கள் இதை புரிந்து கொண்டு வருகின்றன. மேலும் மிகவும் விரைவில் சயின்ஸினுடைய சாதனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதன் மூலமாக அதன் மூலம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இறுதி சமயத்தில் எப்போது இந்த சாதனங்களும் அழியக்கூடியவை என்று ஆகிவிடுமோ? ஏனெனில் மனிதனால் உருவாக்கப்பட்டவை, ஈஸ்வரரால் உருவாக்கப்பட்டது அல்ல, இயற்கையானது அல்ல. இறுதி சமயத்தில் வைப்ரேஷன் மூலம் மனதின் ஒருநிலை சக்தியின் மூலமாகவே மனித சிருஷ்டியின் ஒவ்வொரு மனிதனுமே அந்த சுப்ரீம் தந்தையை அறிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஞான விடியல் என்பது எப்போது ஒவ்வொரு மனித ஆத்மாவும் விழித்து விடுமோ, அந்த விழிப்பை கொண்டு வர முயற்சி செய்யப்படும். ஒவ்வொரு துளி நிறைந்து பானை நிறைந்து விடுகிறது அல்லது குளம் நிறைந்து விடுகிறது. ஒவ்வொரு மனித ஆத்மா பிந்துவும் அந்த சுப்ரீம் தந்தையை தெரிந்து கொள்ளும். அது நாஸ்திக ஆத்மாவானாலும் சரி, அணுகுண்டு சக்தி என்பது அப்படி உலகில் பரவிவிடும். அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட நாஸ்திகத்திலும் நாஸ்திக ஆத்மாவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் உள்ளது. அப்போது அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள், அதிசயமான சக்தி அவரை சர்வசக்திவான் என்று கூறலாம். அப்படிப்பட்ட சக்தி இந்த உலகத்தில் அனைவரையும் கட்டுப்படுத்துவதற்காக வந்துள்ளது என புரிந்து கொள்வர். நம்முள் இப்படிப்பட்ட சக்தி என்பது கிடையாது. அதாவது தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்டமிக் எனர்ஜி, அணுகுண்டு சக்தி உள்ளது, அதை தானே வெடிக்க வைக்கலாம் என்பது இயல முடியாத காரியம் என்பதை உணர்ந்து கொள்வர். அவர்களில் வலிமை இல்லை. அவர்களுக்கும் பிரேரணை கொடுப்பதற்காக, தூண்டுதலை கொடுப்பதற்காக அந்த சுப்ரீம் தந்தைக்கு ஞான சூரியனில் பிரவேசமாக வேண்டியுள்ளது. இது மிகவும் கடினமான காரியம். இதன் மூலம் மற்ற அனைத்து அதர்மிகள் அவர்களின் விநாசம் ஏற்படுகிறது, அனைத்து கொடூரமானவர்களின் நாசம் ஏற்படுகிறது.
एक सत्धर्म की स्थापना हो जाती है।
मेलम वो सत्य धर्मम स्थापना आ गया रहते।
अनेक राज्यों का विनाश होता है।
अनेक राज्य मले गया रहते।
चाहे वो कोई संसार की महान से महान महाशक्ति ही क्यों न हो।
அது இந்த உலகின் மிக பெரிய சக்தியானாலும் சரி மகான் சக்தியானாலும் சரி அதுவும் தோல்வி அடைந்து
உட்கார்ந்து
சுப்ரீம் சோல் தந்தை அந்த ஞான சூரியன் ராமரின் ஆத்மாவின் மூலமாக எவருக்கு சூரியவன்சி என்ற புகழ் உள்ளதோ சாஸ்திரத்தில் பிரசித்தமாக உள்ளது சூரியவன்சி ராமர்
என்று
அவரின் மூலம் பிரத்யட்சமாகிறார் அவரின் நிகழ்கால புருஷோத்தம சங்கம் யுகத்தில் தேவதேவ மகாதேவர் என்ற பெயரில் பிரத்யட்சமாகிறார்
उस ज्ञान सूर्य में सुप्रीम सोल शिव ने आकर के ज्ञान का बीज रोपण किया था।
இன்றிலிருந்து 63 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஞான சூரியனில் சுப்ரீம் தந்தை சிவன் வந்து ஞான விதையை விதைத்தார் அங்கிருந்து இந்த சிருஷ்டி ஆரம்பமாகிறது இந்த சிருஷ்டி தாமச நிலையை அடையும் போது கலியுக இறுதியில் இந்த துக்கமான சிருஷ்டியின் கலகம் சண்டை சச்சரவை முடிவடைய செய்யும் இடம் இந்த கல்கத்தா ஆகும் அங்கிருந்து முழு உலகத்தின் கலகம் சண்டை சச்சரவு என்பது முடிவடைய தொடங்குகிறது இந்த முழு உலகிலும் ஒட்டுமொத்தமான புரட்சி என்பதை இன்று வரை எவரும் செய்யவில்லை தர்ம பிதாக்கள் வந்தனர் அவர்களில் இரட்டை வழி என்பதை பரப்பக்கூடிய தர்ம பிதாக்களில் முதல் முதல் சக்திசாலி தர்ம பிதா இப்ராஹிம் வந்தார் அவர் இந்த சிருஷ்டியில் அதிகத்திலும் அதிக தேசங்களில் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டார் ஆனார் முழு உலகின் மீது ராஜ்யத்தை உருவாக்கவில்லை இறுதி நூறு ஆண்டில் கலியுகத்தின் இறுதி நூறு ஆண்டுகளில் அவர்களும் தோல்வியடைந்து உட்கார்ந்து விடுகின்றனர்
இஸ்லாம் தர்ம இப்ராஹிம்
இஸ்லாம் தர்மத்தை பின்பற்றுவோர் மற்றும் இப்ராஹிம் அவரின் ஆத்மா தோல்வியடைந்து உட்கார்ந்து விடுகின்றனர் இந்த நூறு வருடங்களுக்கு இடையிலாக கிறித்தவர்கள் பெயர்
பெறுகிறார்கள்
மாயையின் பகட்டுத்தனம் போப்பு லீலையை பரப்புகிறது அந்த போப் லீலை மூலம் முழு உலகம் மிளிருகிறது இந்த மனித தர்மங்களின் உயர்வு தன்மை ஒவ்வொரு மனிதனின் புத்தியிலும் பதிந்து விடுகிறது பரமாத்மா என்பதெல்லாம் ஒன்றுமல்ல என்கின்றனர் மனிதனின் கைகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மனித சக்தியே மிகவும் உயர்ந்தது
என்கின்றனர்
நிலம், நீர், வாயு, அக்னி போன்ற தேவதைகள், ஐந்து தத்துவ ரூப சைத்தன்ய தேவதைகள் மனித ரூபத்தில் இப்போதும் உள்ளனர். அவர்களை அறிந்து கொள்ளும் விஷயமாகும். அவர்களை ராவணன் தனது கட்டிலில் கட்டி வைத்திருந்தான். ஒரு விரலால் பட்டனை அழுத்தினால் நாலா பக்கமும் ஒளிமயமாகிவிட்டது. ஒரு விரலின் ஜடையிலேயே வாயு, நீர், அக்னி தனது காரியங்களை செய்ய வேண்டியதானது என சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இவை ஐந்து தத்துவங்களின் சக்தியாகும், தலை சிறந்த சக்தி அல்ல. இந்த இயற்கையின் ஐந்து ஜட தத்துவங்களை கட்டுப்படுத்துவது என்பது மனிதர்களின் செயலாகலாம், மனித குருமார்களால் கற்பிக்கப்பட்ட ஞானத்தின் சக்தி அதன் செயல் ஆகலாம். ஆனால் இது சுப்ரீம் சோலின் செயல் அல்ல.
சுப்ரீம் சோல் வஹ படாய் ஆகர் கே படாதா ஹை ஜிஸ்ஸே இஸ் சன்சார் மே வோ ஜகத் கா குரு பிராக்டிகல் மே சாபித் ஹோதா ஹை.
சுப்ரீம் சோல் வந்து படிப்பிக்கும் படிப்பின் மூலம் அவர் இந்த உலகின் ஜகத் குரு என்பது பிராக்டிகலில் நிரூபணமாகிறது. அந்த உலகில் உள்ள ஜெகத் குருக்கள் தனக்கு பட்டமிட்டுக் கொள்கின்றனர். ஆனால் அவர்களை முழு உலகம் என்ன, பாரதத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கூட குரு என்று ஒப்புக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும்போது முழு உலகின் 500-600 கோடி மனித ஆத்மாக்களின் குரு என எப்படி கூற முடியும்? குருவுக்கு முன்னாடி தலை வணங்க வேண்டும். சாஷ்டாங், அதாவது 8 அங்கங்கள், அவை அனைத்தையுமே நீங்களே கதி என்று முழுமையாக அர்ப்பணம் செய்தாக வேண்டும். புத்தியை புனிய வைக்க
வேண்டும்.
அந்த சுப்ரீம் தந்தை சிவன் ஞான சூரியன், அதாவது தேவதேவ மகாதேவர் ஆதி தேவரின் மூலமாக அவரின் மூலமாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்விக்கிறார். உலகத்தின் எந்த பிற தர்மத்தை சேர்ந்த தர்ம தலைவர்களாலும் அதை செய்ய முடிவதில்லை. மனித தர்ம பிதாக்களால் செய்ய முடியவில்லை. அவர்கள் வந்து தனது தர்மங்களின் அரைகுறை தாரணைகளை கற்பித்தார்கள். ஆனால் எந்த பழமைத்தன்மை, பழைய தாரணைகள் என்பது இருந்ததோ, பழைய தாமச தாரணைகள் இருந்தனவோ அவற்றை முழுமையாக அழிக்க முடியவில்லை. பழமை என்பது அழியவே இல்லை, ஆனால் புதிய தோன்றை உருவாக்கிவிட்டால் எவ்வாறு சீர்கட்ட வீடு உள்ளது அதை ரிப்பேர் செய்யக்கூடியவன் கொஞ்சம் ரிப்பேர் செய்து விட்டான். அதை போன்றதாகும்.
தர்ம பிதாயே ஆதே ஹே டைம் டு டைம் 2000 வர்ஷ் கே அந்தர் ஜிஸ் பீரியட் கி மனுஷ்ய கே பாஸ் ஹிஸ்டரி ஹே.
2500 வருடங்களுக்குள்ளாக இந்த தர்மபிதாக்கள் தனது சமயத்தபடி அவர்கள் வருகிறார்கள். அந்த சமயத்தின் ஹிஸ்டரி என்பது, வரலாறு என்பது மனிதர்களிடம் உள்ளது. மனித குருமார்களிடம் அதன் ஹிஸ்டரி, வரலாறு என்பது உள்ளது. மனித தர்மபிதாக்கள் வந்து இந்த சிருஷ்டியை தட்டி திருத்தும், அதாவது ரிப்பேர் செய்யும் காரியத்தையே செய்கின்றனர். புது சிருஷ்டியை உருவாக்க முடிவதில்லை. புதிய சத்தியமான தர்மத்தை உருவாக்க முடிவதில்லை. ஆதி சனாதன தர்மத்தை மறுபடியும் முன்னேற்றம் அடைய செய்ய முடிவதில்லை.
பரமபிதா பரமாத்மா சிவ நிராகார் ஜோதி ஜிசே சதாசிவ கஹா ஜாதா ஹை.
அந்த ஆதி சனாதன தர்மத்தை முன்னேற்றக்கூடிய காரியம் என்பதை சதாசிவன் எனப்படும் பரமாத்மம் தந்தை பரம்பிதா பரமாத்மா தான் இந்த சிருஷ்டியில் வந்து அவரே வந்து ஞான சூரியனின் மூலமாக இந்த சிருஷ்டியில் அந்த காரியத்தை செய்விக்கிறார். அநேக அதர்மங்கள், அநேக அசத்தியமான ராஜ்யங்களை விநாசம் செய்கிறார். இந்த பொய்யான ராஜ்யங்கள், பொய்யான தர்மங்கள் உலகில் துக்கத்தை
தொடக்குகின்றன.
இவர்களின் கோஷணையாகும் இருள் நீடித்திருக்கும், அஞ்ஞானம் நீடித்திருக்கும் என்பது. இவர்கள் ஆத்மா மற்றும் ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா தந்தை சுப்ரீம் தந்தையை தெரிந்து கொள்ள விடுவதில்லை. மாயினுடைய பாம்பன் ஷோ, பகட்டுத்தனம் என்பதை, ஷோவை பரப்புகிறார்கள். இது அற்ப காலத்திற்கான ஷோ ஆகும். அற்பகால ஷோ இல்லை எனில் அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய பர்முடா ட்ரையாங்கிள் அந்த இடத்தில் போவதற்காக விஞ்ஞானிகள் ஏன் பயப்படுகிறார்கள்? அந்த ரகசியத்தை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? இந்த ரகசியத்தை கூறக்கூடிய சக்தி சுப்ரீம் சோல் ஆவார். இது கண்ணுக்கு தெரியாத சக்தியாகும். பூத பிரேதத்தை பற்றி விஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ள முடியாது. அவற்றின் சக்தியை அறிய முடியாது. பாரதத்தில் இப்போதும் இப்படிப்பட்ட மாய மந்திரம் செய்பவர்கள் உள்ளனர். அவர்கள் அந்த பூத பிரேதங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். இதை கீழ்த்தரமான தேர்ட் கிளாஸ் மாயத்தந்திர வித்தை என ஒத்துக்கொள்ளப்படுகிறது பாரதத்தில். கீதையில் எழுதப்பட்டுள்ளது, பூத பிரேதத்தை பூஜை செய்யக்கூடியவர்கள் பூத ஜென்மம் எடுக்கிறார்கள். தேவதைகளை பூஜிக்கக்கூடியவர்கள் தேவதை சரீரத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள். என்னை பூஜிக்கக்கூடியவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று. அதாவது சுப்ரீம் சோல் தந்தைக்கு அருகில் ஆசனம் போட்டு அமர்வது. உப்ப என்றால் அருகாமையில், ஆசன் என்றால் உட்காருவது, உபாசன். மனம் புத்தியின் மூலம் அருகாமையில் அமர்வது, அதாவது தேவதேவ மகாதேவன் தந்தை சிவன்.
ஆதிதேவ, ஜோ சாஸ்திரமே கயனே ஹே.
இந்த மனித சிருஷ்டியின் தந்தை ஆதி தேவர் சாஸ்திரங்களில் புகழ் பாடப்பட்டுள்ளது.
தம் ஆதி தேவ புருஷ புராண, உத்தே புராண கோய் மனுஷ்ய சக்தி பர் நஹி ஹோதா.
அவரே மிகவும் பழமையானவர், அவரை காட்டிலும் பழமையானவர் வேறு எவரும் அல்ல இந்த மனித சிருஷ்டியில்.
வோ புராணே சே புராணா மனுஷ்ய கா பி பாட் பஜாதா ஹே, தாமசி சே தாமசி மகாகால் கா பி பாட் பஜாதா ஹே.
அவர் பழமையினும் பழமையான மனிதரின் பங்கையும் வகிக்கிறார், தாமசத்திலும் தாமசமான மகாகாலர் என்ற பங்கையும் வகிக்க கூடியவர்.
ஆர் துனியா கே நயே சே நயே மனுஷ்ய கா பி பாட் பஜாதா ஹே, ஜிஸே கஹதே ஹம் நியூ மேன் ஆஃப் தி வர்ல்ட்.
உலகின் புது மனிதர் என்ற பங்கையும் வகிக்கிறார், அவர் உலகின் புது மனிதர் எனப்படுகிறார். அப்படியானால் அவசியம் ஏதாவது அப்படிப்பட்ட புதிய காரியத்தை செய்வார. அந்த புதிய காரியத்தை, அதிசயம் நிறைந்த காரியத்தை உலகில் வேறு எவராலும் செய்ய முடியாது.
மனுஷக்கே பனாயே ஹுவே சாத் வண்டர் ஆஃப் தி வர்ல்ட், வர்ல்ட் கே சாத் வண்டர்ஸ் பிரசித்தி ஹே.
மனிதரால் உருவாக்கப்பட்ட ஏழு உலக அதிசயங்கள் மிகவும் பிரசித்தமானவை, புகழ் பெற்றவை.
லேக்கின் பரமாத்மா சேவிகே द्वारा जो வண்டர் ஆஃப் தி வர்ல்ட் கிரேட்டஸ்ட் வண்டர் ஆஃப் தி வர்ல்ட் ஸ்தாபன் ஹோதா ஹே.
ஆனால் பரமாத்ம தந்தையின் மூலமாக உருவாக்கப்படும் மிக தலை சிறந்த உலகின் அதிசயம் என்பது அதை சாஸ்திரத்தில் வைகுண்டம் எனப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் சாஸ்திரங்களில் ஜன்னத் என்றுள்ளனர். முஸ்லிம்களின் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களில் பாரடைஸ் எனப்படுகிறது சொர்க்கத்திற்காக. சொர்க்கத்தில் பகவான் கிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்தது
என்கின்றனர்.
இவர்கள் இருவர்தான் உலகத்தில் மிக தலை சிறந்த பங்கை வகிக்கக்கூடிய ஆத்மாக்கள், ராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆவர். எனவே பாபா கூறியுள்ளார்,
ராம் பாப் கோ கஹா ஜாதா ஹே,
ராமர் என தந்தைக்கு கூறப்பட்டுள்ளது.
கிருஷ்ணா உஸ்கா பச்சா ஹே,
கிருஷ்ணர் அவரின் குழந்தை ஆவார்.
நை சஷ்டி கி சாத்விக் சே சாத்விக் பஹலே பத்தே கா பாட் பஜானே வாலி சேஷ் ஆத்மா கிருஷ்ண ஹே.
புதிய உலகில் சாத்விகத்திலும் சாத்விகமான உயர்ந்த வகிக்கக்கூடிய ஆத்மா கிருஷ்ணர் ஆவார். புது இலையின் ரூபத்தில் தந்தை குழந்தையின் மூலம் பிரத்யக்ஷமாகிறார். குழந்தை எப்போது புரிந்து கொள்ளக்கூடியது, புத்திசாலி ஆகிவிடுகிறதோ அப்போது தந்தையை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடியதாகிறது. எனவே புகழ் பாடப்பட்டுள்ளது, தந்தை குழந்தைகளை பிரத்யக்ஷப்படுத்துகிறார், குழந்தைகள் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துகின்றனர் என்று. தந்தை
சர்வசக்திவான் பாப் ஆகர் கே சாரி மனுஷ சக்தி மே ஜித்தனே வி ஆஸ்திக தர்ம ஹே பாப் சாதக கோ மன்னே வாலே உன்கே பீச் மே.
அந்த சர்வசக்திவான் தந்தை வந்து இந்த முழு மனித உலகில் பகவான் தந்தையை ஒப்புக்கொள்ளும் அனைத்து தர்மங்களுக்கும் இடையில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களின் குழுவை மாலையின் உருவில் நினைவு செய்து உருட்டப்படுகிறதோ, அந்த மாலையின் மணிகளை அந்த சுப்ரீம் சோல் தந்தை முதலில் பிரத்யக்ஷம் செய்கிறார். தானோ குப்தமாக, அதாவது மறைமுகமாக உள்ளார். ஏனெனில் அவர் குப்த பங்கு வகிப்பவர் ஆவார். ஏனெனில் புகழ் பாடப்பட்டுள்ளது, முதலில் குப்தமாக இருந்து பின்னால் பிரத்யக்ஷமாவார் என.
நாஸ்திக் कोई ऐसा धर्म नहीं है जिसमें माला न घुमाई जाती हो।
நாஸ்திக தர்மத்தை விடுத்து வேற எந்த தர்மத்திலும் மாலை உருட்டப்படுவதில்லை என்பதல்ல.
மாலா वो सुप्रीम सोल बाप के द्वारा बनाए हुए ह्यूमैनिटी के श्रेष्ठ से श्रेष्ठ संगठन की यादगार।
மாலை என்பது அந்த சுப்ரீம் தந்தையால் உருவாக்கப்பட்ட மனித சமூகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களின் குழுவாகும், அதன் நினைவார்த்தமாகும்.
हर धर्म में वो माला घुमाई जाती।
ஒவ்வொரு தர்மத்திலும் அந்த மாலை உருட்டப்படுகிறது.
மாலா के जो मणके हैं हर धर्म की चुनी हुई श्रेष्ठ आत्माओं के प्रतीक हैं।
மாலையினுடைய அந்த மணிகள் ஒவ்வொரு தர்மத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட ஆத்மாக்களின் நினைவார்த்தம் ஆகும்.
उन श्रेष्ठ आत्माओं को परमात्मा बाप आकर के अभी सृष्टि से कलेक्ट कर रहे
हैं। அந்த श्रेष्ठ ஆத்மாக்களை பரமாத்மா தந்தை வந்து இந்த सृष्टियில் பொறுக்கி எடுக்கிறார். முழு மனித சிருஷ்டியிலிருந்து இந்த பொறுக்கி எடுத்து ஒன்று சேர்க்கும் செயல் நடந்து கொண்டுள்ளது. விலையுயர்ந்த சாதனங்களில் தற்கால புதிய சாதனம் எது? இப்போதைய மனித சிருஷ்டியில் கம்ப்யூட்டர் ஆகும்.
उस कंप्यूटर में इंटरनेट एक ऐसा साधन है कि जब वो अपनी पूरी मशीनरी को प्राप्त कर लेगा, टीवी से कनेक्ट हो जाएगा, तो बड़ी तीव्रता से वो 108 सितारे जो संसार के सर्वोपरि सितारे हैं, ज्ञान की चमक मारने वाले, वो प्रत्यक्ष हो जाएंगे।
அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் தனக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் அடைந்து டிவியில் இணைந்து விட்டால் மிக வேகமாக 108 நட்சத்திரங்கள் பிரகாசமாக இவ்வுலகில் ஞான ஒளியால் மிளிரக்கூடியவர்கள், அவர்கள் இவ்வுலகின் முள் பிரத்யக்ஷம் ஆகிவிடுவர். அந்த 108 நட்சத்திரங்களை 100 நட்சத்திரங்களை உலகின் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகும். அந்த நட்சத்திரங்கள் மூலம் முழு உலகம் கட்டுப்படுத்தப்படும், அதற்கு மிக நீண்ட சமயமாகாது. எப்படி பிற தர்மங்கள் உருவாகவும் அதிகத்திலும் அதிகமாக 100 வருட காலம் பிடிக்கிறதோ,
பரமபிதா பரமாத்மா சிவனும்
இந்த சிருஷ்டியில் வந்து அதே 100 வருடத்தையே எடுக்கிறார். சனாதன தர்மத்தை மறுபடியும் உருவாக்குவதற்காக 1936 இந்த ஞான யக்கியம் என்பது தொடங்கியது. இதன் பெயரே அவினாசி ருத்ர ஞான யக்கியம் ஆகும். இதன் அடித்தளம் என்பது ருத்ரனின் மூலம் உருவாக்கப்படுகிறது. ருத்ரன் என்றாலே ரௌத்ர ரூபத்தை, ருத்ர ரூபத்தை தாரணை செய்யக்கூடியவன் என்பது பொருளாகும். எப்போது இந்த உலகில் அந்த ருத்ர ரூபத்தை தாரணை செய்பவனுடைய இருப்பு பங்கு என்பது ஆரம்பமாகிறதோ, அந்த சமயத்திலிருந்தே இவ்வுலகில் ஞானத்தின் விதை என்பதும் விதைக்கப்படுகிறது. அதனோடு அணுகுண்டு சக்தியை பற்றியும் மனிதனின் புத்தியில் வர தொடங்கிவிடுகிறது.
ஆயிரத்தி
1936 அந்த வருடத்திற்கு முன்பாக இவ்வுலகில் அணுகுண்டு சக்தியினுடைய பெயரடையாளமும் இருந்ததில்லை. ஒன்பது பத்து ஆண்டுகளில் முதன்முறையாக இந்த அணுகுண்டு சக்தியின் சாம்பிள் என்பது வெடிக்க வைக்கப்பட்டது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அந்த நகரங்களின் மேல் அது முதல் வெடிப்பாகும். அது மிக சிறிய ரூபமாகும். 20 மெகாவாட் சக்தியுள்ள இரண்டு பாம்புகள் மட்டுமே வெடிக்கப்பட்டன. அது அந்த இரண்டாம் உலக போரில் உபயோகிக்கப்பட்டது. இப்போது 100 வருடங்கள் முடிவடையவில்லை. அதற்குள் உலகத்தில் இரண்டு உலக மகா யுத்தம் என்பது நடந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது மூன்றாம் விஸ்வ யுத்தம் உலக போர் நடக்க இயலாத
என்ன?
மூன்றாம் உலகப்போர் தொடங்கிவிட்டால் ஒரு முறை ஒரு நாடு தன்னிடம் உள்ள அணுசக்தியை உபயோகித்தால் மற்ற நாடு அமைதியாக உட்கார்ந்திருக்காது. உலக யுத்தம் என்பது கோஷணை செய்யப்படும். ஆனால் மனிதர்களுக்கு தெரியவில்லை. இப்போது இவ்வளவு நீண்ட காலமாக 1945 1999 2000 வருடம் ஆக போகிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜோதிடர்களும் 300-400 வருடங்களுக்கு முன்பாகவே கோஷணை செய்துவிட்டனர். இறுதி உலக போரை பற்றி அந்த இறுதி உலக போர் அதிலும் இரண்டு பாகம் என்பது இருக்கும். முதலில் மூன்றாம் உலக போர் என்று தொடங்கும். அது பாரதம் மற்றும் பாரதத்தின் அண்டை நாடுகளோடு ஏற்படும். இது அணுசக்தியின் யுத்தமாகாது. இந்த போர் பாரதத்தில் அநேகத்தன்மை என்பது வேற்றுமை என்பது நிறைந்துள்ளது. அதை அகற்றி ஒற்றுமை ஒரே ஒரு வழி என்பதை கொண்டு வருவதற்காக இந்த யுத்தமானது நடக்கும். இதற்காக சாஸ்திரத்தில் மகாபாரமான மகாபாரத உள்நாட்டு போர் என்று பெயர் கூறப்பட்டுள்ளது. இது உள் வீட்டுக்குள்ளே ஏற்படும் சண்டையாகும். பாரதத்திற்குள்ளேயே இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான சண்டையாகும். எவரவர் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள். பாண்டவர்களின் எண்ணிக்கை 5 விரல்களால் எண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் குறைந்தது. கௌரவர்கள் எவ்வளவு பேர் காட்டப்பட்டுள்ளனர்? 100 பேர். 100 கௌரவர்களின் மூலமாக, அதாவது 100 பேர் மட்டுமே இருப்பதில்லை. அந்த 100 பேர் கொடூரமான மணிகள். அவர் ராவணனுடைய மாலையை சேர்ந்தவர்.
உன சேத்தன்யமான கோகே துவாரா वो महाभारी महाभारत ग्रह युद्ध का उद्घोष होता है।
அந்த சைத்தன்ய மணிகளின் மூலமாக அந்த மகாபாரத போர் என்பது கோஷணை ஆகிறது.
उनका दूसरा नाम कीचक दे दिया, उनकी संख्या भी 100 दिखाई गई।
அவர்களுக்கு வேறு பெயர் கீச்சகன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கீச்சகனுடைய எண்ணிக்கையும் 100 பேரை காட்டப்படுகிறது.
கீச்சகமான டர்டி ப்ரூட்ஸ்
கீச்சகன் என்றால் பெண்களுக்கு பின்னால் அலைந்து திரியும் பங்கை வகிக்கக்கூடியவர்கள் என்று பொருள்.
பராய் ஸ்திரீ பராய் கன்யா மாதாவோ கே ஊபர் சுத்தி சுத்தி யுத்தகா விஸ்போட் கர்க்கே உனக்கு விவிச்சாரி வேஸ்யா பனாதே.
பிற கன்யா மாதாக்களின் மீது துஷ்ட யுத்தம் துஷ்ட ஆக்கிரமிப்பு என்பதை செய்து அவர்களை விபச்சாரியாக வேசிகளாக ஆக்குகிறார்கள். இன்றும் பாரதத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கன்னிகைகள்
அனுப்பப்படுகிறார்கள்,
விலைக்கு வாங்கி கொண்டு போகிறார்கள். அவர்கள் மூலம் வேசித்தனம் என்பது செய்விக்கப்படுகிறது. பாரத அரசாங்கம் கை கட்டி அமர்ந்து கொண்டுள்ளது.
சர்வோபரி சக்தி பியூரிட்டி ஜிஸ் பாரதிய பரம்பரா மே ஆஜ் பி பிரதி பரிவார் மே கன்யாவோ கி கித்னி சுரக்ஷா கி ஜாதி.
பாரதத்தினுடைய முக்கிய குணம் பியூரிட்டி தூய்மை சக்தி என்பது. பாரதத்தில் இன்றும் குடும்பங்களில் கன்னிகைகளின் தூய்மை என்பது பாதுகாக்கப்படுகிறது.
ஜகத்குரு சங்கராச்சாரி கே ஜாத்தே கன்யாவோ கா பூஜன் கர்த்தே.
புகழ்பெற்ற ஜகத்குரு என்று கூறப்படும் சங்கராச்சாரியர் முதலியோரும் கன்யாக்களை பூஜிக்கிறார்கள்,
மாதா டேக் கர்த்தே,
தலை வணங்குகின்றனர்.
ஜகத்குரு கேலானே வாலே பி உன்கோ மாதா டேக்தே.
ஜகத்குரு என்று தன்னை கூறிக்கொள்பவர்கள் கூட அவர்களின் முன் தலை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சிவசக்திகளை பாரதத்தில் இந்த பரம்பரை நிறைந்திருந்தது. அவர்களின் தூய்மையை பாதுகாக்க விசேஷ பலம் செலுத்தப்பட்டு வந்தது. இன்றைய பாரத அரசாங்கம் ஆண்மை தன்மையற்று விட்டது. அந்த மனித பசுக்களை பாதுகாக்க முடியவில்லை. எனவே அந்த கிருஷ்ணர் ஆத்மாவிற்கு, அதாவது கோபாலன் கிருஷ்ண கண்ணையா அந்த ஆத்மாவுக்கு இந்த உலகில் பிரத்யட்சமாக வேண்டியுள்ளது. அந்த கோபாலர் கண்ணன் ஹீரோயின் பங்கு வகிக்கும் ஆத்மாவார். ஹீரோ ராமராவார், கிருஷ்ணர் ஹீரோயின் ஆவார். ராமரின் ஆத்மா கடுமையான தந்தையின் பங்கு வகிக்கக்கூடிய ஆத்மா. கிருஷ்ணரின் ஆத்மா இனிமையான மிருதுவான பங்கை வகிக்கக்கூடிய ஆத்மாவாகும். பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர். உலகில் புரிந்து கொண்டனர் கிருஷ்ணர் விலங்கு பசுக்களை பாதுகாத்தார் என. பசுக்களை கொல்லக்கூடாது என்று ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஆனால் இதனால் ஒன்றும் நடக்கப் போவதல்ல.
होना है वो अभी होने जा रहा है।
வாஸ்தவத்தில் எந்த காரியத்தை முடிக்க வேண்டுமோ அது இப்போது முடிய போகிறது.
உஸ்கே முக்கிய பிரதிநிதி ஹே தீன் பிரம்மா விஷ்ணு ஔர் சங்கர்.
அதற்காக முக்கியமானவர்கள் மூன்று பேர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கர் ஆவர்.
ஏ தீன் சோலே ஹே சரீர் ரூபி வஸ்த்ர ஜின்கி யாத்ரார் ஆதி பி सरकार में तिरंगा झंडा लहराया जाता है।
இந்த மூன்று உடல் ரூப ஆடை அதாவது துணி இதன் நினைவார்த்தமாக மூவண்ண கொடியும் பாரதத்தில் பறக்க வைக்கப்படுகிறது. அவர்கள் அன்போடு பாடம் மட்டும் செய்கிறார்கள், உலகத்தின் மீது வெற்றியடைந்து காட்டுவோம், அப்போது நம்மளுடைய உறுதிமொழி என்பது நிறைவேறும், நமது பாரதத்தினுடைய கொடி என்பது உயர்ந்திருக்கும் என்று
கூறுகின்றனர்.
ஒவ்வொரு நாட்டுக்கு இடையிலும் மனித சமுதாயத்திற்கு இடையிலும் தனது கொடியை மிக உயர்ந்தது என காட்ட விரும்புகின்றனர்.
அரே கபடே கா ஜண்டா விஸ்வவிஜய் கர்க்கே திகலாயேகா கியா.
அரே துணியாலான அந்த கொடி என்பது உலகத்தை வெற்றி செய்து காட்டுமா என்ன?
கபடே கே ஜண்டே நே கபி ஔர் பி விஸ்வவிஜய் கீஜி யே ஸ்தரி ரூபி தீன் வஸ்த்ர ஹை.
துணியால் உருவாக்கப்பட்ட கொடி எங்காவது வெற்றியடைந்து காட்டியதா? இது சரீர ரூபாய் ஆடை என்பதன் பொருளாகும்.
शरीर रूपी तीन वस्त्र थे जिन्होंने इस मानवीय सृष्टि पर आकर के सारी सृष्टि पर सुख शांति की स्थापना की।
உடல் ரூப மூன்று ஆடைகள் இருந்தனர். அவர்கள் இந்த மனித சிருஷ்டியில் வந்து முழு உலகிலும் சுகம் சாந்தியை உருவாக்கினர்.
इन तीन शरीर रूपी वस्त्रों का ब्रह्मा विष्णु शंकर के प्रैक्टिकल पार्टधारियों का पायस को समझ करके उनको संसार में बुलंद करने का ये विशेष कार्य भारतवासी आत्माओं को करना है।
இந்த மூன்று சரீர ரூப ஆடை அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த ஆத்மாக்களுடைய நடைமுறை பங்கினை புரிந்து கொண்டு அந்த ஆத்மாக்களை இந்த உலகில் பிரத்யப்படுத்துவது என்பது என்ற காரியத்தை விசேஷமாக பாரதவாசி ஆத்மாக்களுக்கு செய்ய வேண்டும்.
பாரதவாசி ஆத்மாய் அந்திம் ஜனம் हर धर्म से चुनी गई है और भारत में अभी संगठित होकर के गुप्त रूप में पांडव का पाठ बजाय रही है।
இந்த பாரதவாசி ஆத்மாக்கள் இறுதி ஜென்மத்தில் ஒவ்வொரு தர்மத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாரதத்தில் இப்போது ஒன்று சேர்ந்து குப்த ரூபத்தில் அதாவது மறைமுகமாக பாண்டவர்களின் பங்காற்றி வருகின்றனர்.
பாண்டவ குப்த होकर के घूमते थे उन्होंने लंबे समय तक गुप्तवास किया कहां காம்பில்லி நகர்.
பாண்டவர்கள் குப்தமாக அலைந்து திரிந்தனர். அவர்கள் நீண்ட காலம் வரை குப்தமாக வசித்து வந்தனர். எங்கு? காம்பில்ய நகரம்.
காம்பில்ல முனிக்கு ஸ்தாபன கி ஹுயி வோ காம்பில்லி நகர நகரி
கபில முனிவரால் உருவாக்கப்பட்ட அந்த காம்பில்ய நகரம் இன்றும் சாஸ்திரங்களில் பெயர் பெற்றதாகும். பல வருடங்களாக இந்த குப்த காரியம் பாண்டவர்களின் குப்த காரியம் அங்கு நடந்து வருகிறது. எப்போது அது பரிபக்குவ நிலையை அடைகிறதோ கல்கத்தாவிலிருந்து அதன் பிரத்யக்ஷம் தொடங்குகிறது. ஞான சூரியனாகிய கபில முனியே இந்த சிருஷ்டியில் முதலில் தனது காலடியை வைத்து கல்கத்தாவில் இருந்து இந்த காரியத்தை தொடங்குகிறார்.
तो जो मनीषी शक्तियां हैं, तीन देवताएं ही मनीषी नहीं है, तीन शक्तियां भी हैं विशेष.
இந்த காரியம் துவங்கும் போது அந்த உயர் சிந்தனையுள்ள சக்திகள் மூன்று தேவதைகளே உயர் சிந்தனையுள்ளவர்கள் அல்ல, மூன்று விசேஷ சக்திகளும் உள்ளனர். அவர்களுக்காக காயத்ரி என்ற பெயர் ஏற்படுகிறது. பாரதத்தின் பிரசித்தமான புகழ் வாய்ந்த மந்திரம் எது? காயத்ரி மந்திரமாகும். அப்படியானால் அந்த மூன்று தேவிகள் விசேஷமான காரியத்தை சேர்த்து இருப்பர். அந்த மூன்று தேவிகளை மூன்று நதிகளின் ரூபத்தில் இன்றும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று அவர்களில் கங்கை மிகவும் உயர்ந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுகிறார். ஞான கங்கை அவதரிக்கும் போது முழு சிருஷ்டியிலும் அவர் ஞான பொழிவின் மூலம் பவித்ர வைப்ரேஷனை பரப்ப உதவிகரம் ஆகிறார். எவரின் சகயோகி ஆகிறார்? விஷ்ணுவின் பாதங்களில் வாசம் செய்கிறார். ஆனால் மனித சிருஷ்டியின் நன்மை செய்ய சகயோகி ஆவதில்லை. எப்போது சகயோகி ஆகிறார்? எப்போது அந்த ஞான கங்கை விஷ்ணுவின் சரணங்களிலிருந்து வெளிவந்து சங்கரின் புத்தியில் பிரவேசிக்கிறாரோ அப்போது. எனவேதான் சங்கரின் ஜடாமுடியில் கன்னிகையின் ரூபம் காட்டப்படுகிறது. இருப்பினும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த கங்கை ஜடகங்கையா அல்லது சைத்தன்ய ஆத்மாவா என. அந்த சரஸ்வதி ஜடமாக இருந்திருப்பாரா அல்லது சைத்தன்யமாக இருந்திருப்பாரா? அந்த யமுனை நதி சூரிய புத்திரி எனப்படும் யமுனை நதி சைத்தன்யமாக இருந்திருப்பாரா அல்லது ஜடமாக இருந்திருப்பாரா என புரிந்து கொள்ள முடிவதில்லை. பெரிய பெரிய மனிதர்களும் வித்வான்களும் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கூறப்படுகிறது, கவியினுடைய கவிதையின் அர்த்தத்தை கவிஞன் அறியலாம் அல்லது பகவான் அறியலாம் என. அந்த ஞானசூரியன் பரமாத்மாவே சிருஷ்டியில் ஞான சூரியன் மூலம் எப்போது பிரத்யக்ஷம் ஆகிறாரோ அப்போதே பழமையான பெரும் மனிதர்கள், கவிஞர்கள் மூலம் இயற்றப்பட்ட இரகசியம் வாய்ந்த கவிதைகள், அலங்கரிக்கப்பட்ட கவிதைகளின் இரகசியங்கள் திறக்கப்படுகின்றன. அது ஞான சூரியன் மூலமே திறக்கப்படுகிறது. விகாரி மனிதர்களால் அதை திறக்க முடியாது. அந்த ஞான சூரியன் சிவன் இந்த சிருஷ்டியில் வந்துவிட்டார், வந்து தனது காரியத்தை செய்து கொண்டுள்ளார். எந்த ஆத்மாக்களுக்கு இடையில் அவர் பிரத்யக்ஷம் ஆகி கொண்டுள்ளாரோ அந்த ஆத்மாக்கள் மிகவும் மகான் ஆத்மாக்கள், மிகவும் சிரேஷ்டமான பாக்யசாலி ஆத்மாக்கள் ஆவர். எவருக்கு இந்த பாக்யத்தின் போதை என்பது அதிகரித்துள்ளதோ அவர்களிடம் இவ்வளவு பணமும் கிடையாது. இவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த உடல் சக்தியும் இல்லை. வயதான பலமற்ற மாதாக்கள், அவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக தென்படுகிறது. இப்படிப்பட்ட பலமற்ற கன்னியாக்கள், மாதாக்கள், கட்டுண்டு கிடக்கும் மாதாக்களின் மூலமாக அவர்களின் ஆதாரத்தில் பரமாத்மா சிவன் வந்து காரியத்தை செய்விக்கிறார். சக்திகளின் ரூபத்தில் பிரத்யக்ஷம் செய்கிறார். தனது சக்தியை அவர் சுயம் பிரத்யக்ஷம் ஆவதில்லை. எனவே பாட்டு பாடுகின்றனர். அனைவரையும் ஆட வைப்பவர், இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் எவர் என, ஆனால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மிகவும் உயர்வான ஆத்மாக்களாக இந்த அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். இதை புரிந்து கொண்ட பிறகு முயற்சிக்கிறோம், இந்த உலகின் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் இந்த நன்மை வாய்ந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளட்டும் என்று. முதலில் ஞானம் வருகிறதா அல்லது ஞானத்தை கொடுக்கக்கூடிய தந்தை வருகிறாரா? முதலில் மனிதனின் புத்தியில் ஞானம் பிரத்யக்ஷமாகிறது. அந்த ஞானத்தின் மூலம், வேத வாணியின் மூலம், அறிவின் மூலம் மனித சிருஷ்டி ஞானக்கடல் தந்தையை தெரிந்து கொள்கிறது. எனவே இந்த நதிகளின் சந்திப்பு என்பது கடுமையான உழைப்பின் மூலமாக, அதாவது பகீரதர் முயற்சி உழைப்பு எனப்படுகிறது. இந்த முயற்சியால் கங்கை மற்றும் கடலின் சந்திப்பு மேளா என்பது பாரதத்தில் இறுதி மேளா, அனைத்திலும் சிறந்த மேளா என கொண்டாடப்படுகிறது. இது ஸ்தூல மேளா என்பதின் விஷயம் அல்ல. அதில் நதிகள் ஜட நதிகள் மட்டுமே
இணைகின்றன.
சைத்தன்ய நதிகள் ஒன்றிணைவது பற்றிய விஷயமாகும். இப்படியல்ல, ஒரு முறை சங்கடன் குழுவில் வகுப்பில் அமர்ந்து விட்டால் ஞான நதிகளின் கங்கை மற்றும் கடலின் மேளா, கங்கா சாகர் மேளா உலகின் முன் பிரத்யக்ஷம் ஆகிவிடும் என்பதல்ல. அந்த நதிகள் பிரத்யக்ஷமாகி விடுவர், ஞானக்கடல் தந்தை பிரத்யக்ஷமாகி விடுவார் என்பது கிடையாது. அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். பகீரதரோடு இருக்கும் பாக்கியசாலி குழந்தைகள் சௌபாகியசாலி குழந்தைகள் அல்ல, பதுமா பதம் பாக்கியசாலி குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு மிக கடுமையான உழைப்பு என்பது உழைக்க வேண்டும். அப்போது இறுதி ஆகுதி என்பது, இறுதி அர்ப்பணம் என்பது ஏற்படும். இந்த இறுதி அர்ப்பணத்தில் பிராமணர்களின் உலகில் அந்த பிராமணர்களுக்காக பாடப்பட்டுள்ளது. சாஸ்திரங்களில் இரண்டு வித பிராமணர்கள் பிரசித்தமானவர்கள் என,
ராவண கும்பகர்ண மேகநாதன்,
ஒரு வித பிராமணர் பிரம்மாவின் குழந்தை என பாடப்பட்டனர். ராவணன் கும்பகர்ணன் மேகநாதனை போன்ற அசுர பிராமணர்கள். இன்னொரு வகை குரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரரை போன்ற புருஷார்த்தம் செய்யக்கூடிய பிராமணர்கள். இந்த இரு வகை பிராமணர்களுக்கு இடையில் என்ன வைப்ரேஷனின் போர் என்பது நடக்கிறதோ, ஞானவாதங்கள் என்பது நடக்கிறதோ, வெவ்வேறு வழிகளுக்கு வழிமுறைகளுக்கு இடையில் என்ன போர் நடக்கிறதோ, அது முதலில் முடிவடைகிறது. இது உள்பட்ட ஞான மொழியாகும். இதை குழந்தைகளாகிய நாம் உள்ளுக்குள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலில் வீட்டின் மாற்றம், பிறகு மற்றவர்களின் மாற்றம், வெளி மாற்றம். நமது கவனம் வெளிநோக்கு முகமுடையதாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். ஞானசூரியனின் நேரடி குழந்தைகளே, மனதில் நடக்கும் இந்த போரினை, இந்த இறுதி உலக போரை, ஆன்மீக உலக போரை புரிந்து கொள்வார்கள்.
யுத்தமே கூது கருக்கே, யுத்த கருக்கே அப்பனி ராஜாய் பிராப்த கருக்கே.
அந்த போரில் இறங்கி போரிட்டு தனது ராஜ்யத்தை அடைவார்கள். மூலமாக இதை அடைய முடியாது. ராஜயோகத்தின் பிராப்தி என்பது, பயன் என்பது நேர்முகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமாகவே அடைய முடியும். எந்த ஆத்மாவை பற்றிலும் எதிர்மறையான எண்ணங்களை வைத்தால் அவர்களை உலக நன்மை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி குழந்தை என கூற முடியாது. ஓம் சாந்தி.